நாம் எடுத்துக்கொள்ளும் லூகா புஸ்தகம் 18 ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். லூகா புஸ்தகம் 18 ஆம் அதிகாரம், 110வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 110வது பக்கம், லூகா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம். இன்றைக்கு பொதுவாக நீங்க அநேக மக்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பக்தி இருக்குது, நல்லா பக்தி வைத்திருக்கிறார்கள் இல்லைங்களா, பக்தி இருக்குது, நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள், ஒழுக்க ரீதியான வாழ்க்கை வாழ்கிறார்கள், பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் அதுவே போதுமானதா இருக்கிறதா? அதுவே போதுமானதா இருக்கிறதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அநேகர் பக்தியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒழுக்க ரீதியான வாழ்க்கை கடைபிடிக்கிறார்கள், இப்படியான பல பாரம்பரியமான காரியங்களை கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அதுவே போதுமானதா இருக்கிறதா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு கூட்டம் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில பக்தி என்று சொல்லி போர்வையில் அதுவே போதும் என்று சொல்லி நம்பிக்கொண்டு இன்னும் மேலே போகாதபடி முற்றிலுமாக கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக, முற்றிலுமாக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பக்தியை வைத்துக் கொண்டு முன்னேறி செல்வர்களாக இருக்கிறார்கள். ஆனா அவங்க கடைசி எங்க போறாங்க தெரியுமா? பக்தி இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, நான் சொல்றது புரியுதா? பக்தி இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, நல்ல நல்ல அருமையான காரியங்களை கடைபிடிக்கிறார்கள் தான். ஆனா அவங்க ஆனா கடவுளுக்கு ஏற்ற பக்தியை கொண்டவர்களா இருக்கிறார்களா? கடவுளை அறிந்த பக்தியை கொண்டவர்களா இருக்கிறார்களா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நாமும் ரொம்ப விழிப்பா இருக்கணும். அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷனை ஒருத்தனை குறித்து பார்க்க போறோம். அவன் இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனா ஐயோ, பரிதாம் பரிதாபம் பரிதாம், கடைசியில் அவனுடைய வாழ்க்கை கடைசியுடைய வாழ்க்கை பூஜ்யமாகவே காணப்பட்டது. கடைசியில் அவனுடைய வாழ்க்கை பூஜ்யமாகவே காணப்பட்டது. எல்லாம் இருந்துச்சுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாமே இருந்துச்சுங்க. இத்தனைக்கு அவன் யார் தெரியுமா? ஒரு வாலிபன். இத்தனைக்கு அவர் யார் தெரியுமா? வாலிபன். ஒரு வாலிபன். எதை நம்பிக்கை பார்க்க போறோம்? தலைவனாகிய, என்ன தலைப்புல பார்க்க போறோம் தெரியுமா? தலைவனாகிய பணக்கார வாலிபன். எப்படிங்க? தலைவனாகிய பணக்கார வாலிபன் என்ற தலைப்புல சிந்திக்க போகிறோம். இந்த தலைப்புல இந்த செய்திக்குள்ள சிந்திக்க போறோம். சிந்திப்போமா? கவனமா கேட்போமா? கூர்ந்து கவனமா கேட்போம். இப்ப சற்று பார்ப்போமே இந்த இடத்துல. நம்ம இங்க பார்ப்போம், இப்படியான தலைப்புல யார் அவன்? வாலிபனா? அடாடா, நம்ம வாலிபர்கள் உட்கார்ந்துருக்கிறோம், வாலிபனா அப்படின்னு சொல்லி சிந்திக்கலாம். அவன் யாருன்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கலாம். சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அடையப்பா, அவனுடைய வாழ்க்கையை பூஜ்யமாக தான் காணப்பட்டது. ஐயோ, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையை வெளிப்பா இருக்கணும். இந்த வாலிபனையை போல நானும் நீனும் நானும் போயிடவே கூடாது, வெளிப்பா இருக்கணும். அதான் நம்ம சிந்திக்க போறோம். சிந்திக்கவும் இல்லை, ஜபத்தோடு நமக்கு ஜபத்தோடு ஆண்டவரே என்னோட பேசுன்னு சொல்லி ஜபத்தோடு கேட்போம். சரிங்களா? கவன சிதற இல்லாதபடி ஜபத்தோடு கேட்போம், ஜபத்தோடு கேட்போம். அங்க பாருங்க, எடுத்துக்கொள்வோமே இந்த பகுதியை சற்று எடுத்துக்கொள்வோமே. லூகா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், லூகா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். அங்க என்ன நிகழ்வு நடக்கிறது அந்த இடத்துல பாருங்களேன். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, இங்க பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, யாரை நோக்கி? இயேசு ஆண்டவரை நோக்கி. இங்க பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் முக்கியமாக இந்த ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிடல, 3 சுவிசேஷ புஸ்தகங்களும் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த லூகா புஸ்தகத்திலையும் படிக்கிறோம், இதுக்கு முந்தின மார்க்கு புஸ்தகம் சொல்லி ஒரு மார்க் புஸ்தகம் இருக்குது, அதுக்கு முந்தின மத்தை என்று புஸ்தகம் சொல்லி அதுக்கு ஒரு முந்தின புஸ்தகம் இருக்குது. இப்படியாக மத்தையும் மார்க்கு லூகா 3 புஸ்தகங்களையும் இந்த சம்பவத்தை குறித்து வருகிறது. புரியுதுங்களா? புரியுதுங்களா? இங்க பாருங்களேன், இந்த இடத்துல இந்த லூகா 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அப்பொழுது தலைவன் என்று சொல்லும்படியான ஒரு பதம் உபயோகப்படுத்தும். அப்ப யார் அவன்? தலைவன். இஸ் எ ரூலர், தலைவனா இருக்கான். ஒரு பதவி, நல்ல பதவி இருக்குங்க அவனுக்கு. கவனிக்கிறீங்களா? நல்ல பதவி இருக்குது. அப்புறம் பாருங்க, மத்தேயு புஸ்தகத்துக்கு வாங்க. மத்தேயு புஸ்தகம் 19வது அதிகாரத்துக்கு வாங்களேன். நான் சொல்ற புஸ்தகத்தை டக்குன்னு எடுங்க பார்க்கலாம். மத்தேயு புஸ்தகம் 19வது அதிகாரம் முதல் அந்த மார்க்கு புஸ்தகத்துக்கு முந்தின புஸ்தகம், மத்தேயு புஸ்தகம் 19வது அதிகாரம் அங்க பாருங்க. அப்பொழுது 16ஆம் வசனம், அதே லூகாவுக்கு முந்தின புஸ்தகம் மத்தேயு 29வது பக்கம், லூகாக்கு முந்தின பசனம் 29வது பக்கத்து வாங்க முன்னாடி 16 வசனம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, இந்த இடத்துல ஒருவன் வருது, ஆனா நீங்க கீழே வந்தீங்கன்னா அங்க பாருங்க, அவரை நோக்கி அப்படி சொல்லி வர அங்க பாதி அங்க பாருங்க 20வது வசனம், அந்த வாலிபன், என்னங்க அந்த வாலிபன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா அந்த வாலிபன் என்று சொல்லி பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது, அந்த வாலிபன் என்று சொல்ற பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. மேற்கொண்டு அங்க பாருங்களேன், மேற்கொண்டு அங்க பாருங்க இன்னொன்னு என்ன பாக்குறோம், மேற்கொண்டு படிப்போமே 18 வசனம், லூகா புஸ்தகம் 18 அதிகாரத்துக்கு வாங்க. லூகா புஸ்தகம் 18 அதிகாரம், இப்படியே இங்க பாருங்க ஒரு வாலிபன். இப்ப புரியுதா உங்களுக்கு, யார் வரா இயேசுவை நோக்கி, யார் வரா, ஒரு வாலிபன் வராப்ல. அவன் யார், எந்த பதவியில இருக்கிறாப்ல, தலைமன், தலைமன் சொல்லி ஒரு பதவியில இருக்கிறாப்ல, நல்ல ஒரு அருமையான பதவி இல்லைங்களா. அது மாத்திரமா, அவனுக்கு என்ன இருந்துச்சு, அது அவனுக்கு என்ன இருந்துச்சு, தலைவன் ஒரு நல்ல பதவியில் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன இருக்கும், காசு இருக்கும், நிறைய பணம் இருக்கும். அங்க பாருங்க அந்த இடத்துல அதே சொல்லுது, லூகா 18 அதிகாரத்துல, லூகா 18 அதிகாரத்துல அங்க என்ன சொல்லுது பாருங்க, லூகா 18 அதிகாரம் அங்க பாருங்க 23 வசனம், அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால், அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால், கவனிச்சீங்களா 23 வசனம் என்ன சொல்லுது, அப்ப அவனுக்கு என்ன இருக்குங்க, ஐஸ்வர்யம், அதிக, வெரி ரிச், வெல்தி மேன், நல்ல பெரிய பணக்காரன். கவனிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா. இன்னொன்னு என்ன தெரியுமா, இங்க என்ன நடக்குது தெரியுமா, எடுத்துக்கோங்க அதே லூகா 18 அதிகாரம் 19 வசனத்தை பார்ப்போம். அதுக்கு அங்க பாருங்க அந்த இடத்துல அவன் சொல்றான், அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். என்னங்க, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதுக்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தர நல்லவன் ஒருவனும் இல்லையே, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதுக்கு அவன், இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். கவனிக்கிறீங்களா, ஏசாண்ட ஒருத்தன் வரான், அவன் யாருங்க, வாலிபன், அவன் யாருங்க, பணக்காரன், அவன் யாருங்க, தலைவன் என்று சொல்லி பதவியில் வைக்கான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஏசாண்ட வரான், எப்படி வரான் கவனிச்சீங்களா, அவனுடைய அவனுடைய கேள்வி என்ன கேள்வி கவனிச்சீங்களா, அவனுடைய கேள்வி என்ன கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, அதாவது நித்தியமான வாழ்வை சுதந்திரிக்க, நித்தியமான வாழ்வு, அந்த பரலோக வாழ்வை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். என்னங்க, அந்த பரலோக வாழ்வை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்னு சொல்லி, இத்தனைக்கும் அவன் அங்க பாருங்க ஒரு பக்தி, ஒரு பக்திக்குரிய வாழ்க்கையை வாழுகிறான். அங்க பாருங்க ஏன், எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, அவங்க இயேசுவாண்டவர் என்ன சொல்றான், நீ அந்த 10 கற்பனைகள் லிஸ்ட் போடுறாரு, கடைபிடிப்பாயாக சொன்னே, அவன் என்ன சொல்றான், இதெல்லாம் நான் என்ன எப்பயில இருந்து கடைபிடிக்கிறான், சிறு வயது முதல் கடை. அப்பன்னா என்ன அர்த்தம், அவனும் ஒரு பக்திக்குரிய வாழ்க்கை வைத்துக் கொண்டிருக்கிறான், சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேங்கிறான். அப்பன்னா என்ன அர்த்தம், அவன் ஒரு பக்திக்குரிய, நியாயப்பிரமாணம் கட்டளைகள், 10 கட்டளைகள் சொல்லுது பழைய ஏற்பாட்டுல, அத்தனையும் அவன் கடைபிடிக்கிறானா. அப்பன்னா பாருங்க, அவனு ஏற்கனவே ஒரு பக்திக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அர்த்தம்,
ஒரு பக்திக்குரிய வாழ்க்கை, ஒரு 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 தலைவன் பதவினாலே ஒரு அதிகாரம் இல்லைங்களா, ஒரு 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 பிரதானமான ஒரு வாழ்க்கை, ஒரு அதிகாரம் கொண்ட வாழ்க்கை, ஒரு பக்திக்குரிய வாழ்க்கை, இதெல்லாம் நான் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன்னு சொல்ல முடியாத காரியத்துல ஒரு ஒழுக்க ரீதியான வாழ்க்கை கொண்டிருக்கலாமா இல்லையா. ஆமா, ஒரு ஒழுக்க ரீதியான வாழ்க்கை கை கொண்டிருக்கிறான். கவனிக்கிறீங்களா, ஒரு ஒழுக்க ரீதியான காரியத்தை வைத்திருக்கிறான், வச்சிருக்கான் இல்லையா, வச்சிருக்கிறான். இப்படி பல்வேறு விதங்கள்ல அவன் கடைபிடிக்கிறத பாக்குறோம், பல்வேறு விதங்கள்ல அவன் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். எல்லாமே இருக்குது, பக்தி இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, ஏன் சொல்ல போனா ஐஸ்வர்யம் பணமும் இருக்குது. ஆனா அவனுடைய இருதயம் ஓட்டையாக இருந்தது, அவனுடைய இருதயம் வெறுமையாக இருந்தது, வெறுமையாக இருந்தது, அவனுடைய இருதயம் வெறுமையாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி வெறுமையா இருந்து சொல்றோம், எப்படி வெறுமையா இருந்து சொல்றோம், எப்படி வெறுமையா இருந்து சொல்றோம். அவன் என்ன கேள்வி கேட்கிறான், நித்திய ஜீவனை, அந்த பரலோக வாழ்வை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் சொல்றான். கவனிக்கிறீங்களா, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா அருமையான கேள்விங்க. அங்க பாருங்களேன் இன்னொரு அருமையான வசனத்தை எடுத்துக்கோங்களேன், அங்க பாருங்களேன் அவன் எப்படி வரான் பாருங்க, மார்க்கு புஸ்தகம் 10 அதிகாரம் அங்க பாருங்க, இவனுடைய செயல் எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கிறது. மத்தேயு புஸ்தகத்துக்கு அடுத்த புஸ்தகம், மார்க்கு புஸ்தகம் 10 அதிகாரம் மார்க்கு புஸ்தகம் 10வது அதிகாரம் அங்க பாருங்க, அங்க பாருங்க 17வது வசனம் இவனை குறித்து படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் ஒரு வித்தியாசமா சொல்றாப்ல பாருங்க, மார்க்கு புஸ்தகம் 10வது அதிகாரம் 17வது வசனம், பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து, கவனிக்கிறீங்களா, ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு நல்ல போதுகிறே நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கவனிச்சீங்களா, எப்படிங்க எப்படிங்க மார்க்கு புஸ்தகத்துல எப்படி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, இன்னும் வித்தியாசமா சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? மூணு புஸ்தகத்திலும் அதே சம்பவம் தான், ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான கோணத்துல எழுதுறாங்க. இந்த மார்க்கு சுவிசேஷம் எப்படி எழுதுறாப்ல, அந்த மனுஷன் என்ன செய்யறான், எப்படி வரான், ஓடி வரான், இயேசுவ பார்த்துட ஓடி வரான், ஓடி வந்து என்ன செய்யறான், ஓடி வந்தன்னு மாத்திரம் இல்ல, ஓடி வந்து என்ன செய்யறான், முழங்கால் படிதான். அப்ப பாருங்க எவ்வளவா அவனுக்குள்ள ஒரு தேவையை கொண்ட மனுஷனா இருக்கிறான். ஏதோ ஒரு வெறுமை இல்லைங்களா, இல்லைங்களா, கவனிக்கிறியா, கவனிக்கிறியா, உன்னுடைய காசு இருக்கும், பணம் இருக்கும், பக்தி இருக்குது, ஒழுக்கிறதியான எல்லா வாழ்க்கையும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறான், மாரல் லைஃப் இருக்குது, ஒரு ரிலீஜியஸ் ஒரு மேனா இருக்கிறான், எல்லாமே இருக்குது, ஆனா இஸ் லைஃப் இஸ் டோட்டலி எம்டி. அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, வெறுமை, வெற்றிடமா தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோ, பாருங்க நல்லா அந்த இடத்துல பாக்குறோம், அவன் மும்முரமா ஓடி வரான், ஓடி வரான். அப்ப பாரு பாருங்க எவ்வளவு தேவையை அறிந்தவனாக ஓடி வரான், எவ்வளவு மும்முரமா செயல்படுறான், ஓடி வரான். அது மாத்திரமல்ல, அந்த இயேசுவான்ட்ட முழங்கால் படிடுறான், முழங்கால் படிடுறான், முழங்கால் படிடு மாத்திரமல்ல, அந்த இடத்துல என்ன பாக்குறோம், அந்த இடத்துல சரியான நபரை, சரியான நபர்ட்டதான் வரான், வேற எந்த நபர்ட்டையும் போகவே இல்ல, யார்ட்டதான் போனான், இயேசு ஆண்டவர்கிட்டதான் போறான், வேற எந்த கட்சி தலைவன்கிட்டயோ இல்ல மத தலைவர்கிட்டயோ இல்ல சாமியார்கிட்டயோ இல்ல வேற எந்த பெரும் தொழில் அதிபர்கிட்டயோ இல்ல பணக்காரன் மனுஷன்கிட்டயோ வேற எவன்ட்டையும் போல, எங்கதான் போனா, இயேசு ஆண்டவர், சரியான நபர்ட்டதான் போனான். அது சரியான கேள்வியை தான் கேட்டான். என்ன கேள்வி கேட்டான், மிகச்சரியான கேள்வி, அவனுக்கு தேவையான மிக முக்கியமான கேள்வி, என்ன, நான் எங்க போனோம், பரலோகம் போனோம், நித்தியமான வாழ்வு, நித்தியமான வாழ்வு சுதந்திரிக்க வேண்டும், பரலோக வாழ்வு எனக்கு வேண்டும். ஆமா, இந்த உலகத்துக்கு அப்புறம் என்ன வாழ்வு உண்டு, பரலோக வாழ்வு. அது எப்படிப்பட்ட வாழ்வு, நித்தியமான வாழ்வு, அழிவே அழியாது, அதுக்குதான் நித்தியமான வாழ்வு, நித்தியமான வாழ்வு. புரியுதா தம்பி, இன்னைக்கு நீ இந்த கேள்வி எனக்காவது எழுப்பியிருக்கிறாயா, இன்னைக்கு நீ இந்த கேள்வி எனக்காவது எழுப்பியிருக்கிறாயா, இந்த வாலிபன் எழுப்பியிருக்கான் பார், என்ன அருமையான கேள்வி, கவனிச்சியா, இன்னைக்கு இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறாயா, எங்க சிங்கப்பூருக்கு எப்படிங்க போலாம் அப்படின்னு கேக்குறேன் நீ, இல்ல எங்க இந்த சாம்சங் ஆண்ட்ராய்டு போன் எப்படியாச்சும் வாங்கணும், அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறோம் இல்ல, எங்க அந்த நண்பனை இப்ப பாக்கணும், அந்த மச்சானை பாக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் சிகரெட் குடிச்சு குடிச்சுக்கலாம், அந்த பார் எப்படி குடிக்கலாம், அப்படி குடிக்கலாம், எப்படி செய்யலாம், இவ்வளவு பல விதமான கேள்வி வருது இல்ல, வாலிபனுக்கு எத்தனையோ கேள்வி இருக்குதா இல்லையா, எப்படி சைட் அடிக்கலாம், எப்படி லவ் பண்ணலாம், எந்த பொண்ணு பார்க்கலாம், எதை பார்க்கலாம், இதை பார்க்கலாமா, அதை பார்க்கலாமா, என்னென்னமோ கேள்வி வருது இல்ல, உண்டா இல்லையா, அத்தனை கேள்வி, என்னது உருப்படுமாது, உருப்படுதா, உருப்படி இல்லாத கேள்வி, உருப்படாத கேள்வி. ஆனா இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி, இந்த கேள்வி என்ன கேள்வி, பரலோக வாழ்வை மையமா வைத்த கேள்வி, பரலோக வாழ்வுக்கு போகும்படியான கேள்வி. எந்த கேள்வியை கேட்டான், நித்தியமான வாழ்வு, எப்படிங்க நித்தியமான வாழ்வு, இன்னைக்கு நீ நானும் இந்த கேள்வி எழுப்பியிருக்கோமா, என்னைக்காவது இந்த வாலிபன் கேட்டாங்க, இந்த வாலிபன் கேட்டான், ஆண்டவரே போதுகிறேன், நல்ல போதுகிறேன், நித்தியமான வாழ்வு சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும், நித்தியமான வாழ்வு, பொருளோக வாழ்வு சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்டேன். அப்படியான கேள்வி என்னைக்கு எழுப்பிருக்கிறாயா, ஏதாவது மிக முக்கியமான கேள்வி. ஆகவே இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இந்த இடத்துல, இந்த மனுஷன் ஒரு பக்திக்குரிய ஒரு வாழ்க்கை, ஒழுக்க ரீதியான வாழ்க்கை வைத்திருக்கிறான். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம சொல்லுவோம்ல, எத்தனையோ நேரங்கள்ல சொல்லுவோம்ல, அங்க பாருங்க நான் பக்தியா இருக்கிறேன், நான் எந்த தவறும் செய்யறதில்ல, நான் ஒழுங்காதான் இருக்கிறேன், நான் யாருக்கும் எந்த தீங்கு செய்யறதில்ல அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அப்படியான ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில என்ன, ஒரு வெறுமையை தான் பாக்குறான், அந்த வெறுமையை கொண்ட மனுஷன் நாம பாக்குறோமா இல்லையா, அப்படியாக எப்படியா பாக்குறோம், அவன் ஓடி வந்து அந்த இயேசுவான்ட்ட சரியான நபர்ட்ட வந்து சரியான கேள்வி வைக்கிறான், என்ன கேள்வி, அந்த பரலோக வாழ்வு நான் சுதந்திரிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் பக்தி வைத்திருந்தாலும் அவனுக்குள்ள என்ன இருக்குது, வெறுமை தான் இருக்குது, சரியான ஒரு பக்தி இல்லாதபடி ஒரு வெறுமை, வெற்றிடத்தை தான் கொண்டிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நித்தியமான வாழ்வு இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்வுல சுதந்திரிக்க வேண்டும், மிக மிக அவசியம். எந்த வாழ்வு, நித்தியமான வாழ்வு, எப்படிப்பட்ட வாழ்வு, நித்தியமான பரலோக வாழ்வு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல பிறந்த அத்தனை மனுஷனும் ஒண்ணு அவன் எங்க போறான்,
நரகம் போறான் இல்ல
பரலோகம் போறான். புரியுதா? இந்த வேதம் தெல்ல தெளிவா சொல்லுது, இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஒண்ணு அவன் நரகத்துக்கு போறான், இன்னொன்னு எங்க போறான், பரலோகம் போறான். அப்ப இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில கேள்வி, முக்கியமான கேள்வி எழுப்பணுமா இல்லையா? நான் என்ன பண்ணலாம், அதை பண்ணலாமா, எந்த வேலைக்கு போகலாம், இதோ எந்த பொண்ணு சைட் அடிக்கலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணலாம், எந்த ஜாபுக்கு போகலாம், இப்படி பல கேள்விகள் வருது. ஆனா முக்கியமான கேள்வி, எல்லாத்துக்கும் மேலான முக்கியமான கேள்வி, எதை எழுப்புறோம், எதை அனுப்பியிருக்கிறோம், கேட்டு பார்க்கணுமா இல்லையா? நாம் பரலோகம் போறதுக்கு என்ன செய்யணும் சொல்லி கேட்கணுமா இல்லையா? நாம் பரலோகம் போறதுக்கு நான் என்ன செய்யணும், நான் பரலோகம் போறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லி என்னைக்காவது கேள்வி எழுப்பிக்கிறோமா? இதான் முக்கியமான கேள்வி தம்பி. இன்னைக்கு வாலிப உலகம் எதையோ கேள்வி எழுப்பி எதையோ சாதிக்க பாக்குறாங்க, ஆனா கடைசியில் அவன் எங்க போறான் தெரியுமா? கடைசியில் அவன் எங்க போறான், நரகத்துக்கு தள்ளப்படுறான், நரகத்துக்கு தள்ளப்படுறான். ஆமா, நரகத்துக்கு தள்ளப்படுறான். ஆமா, பொருளோக வாழ்வின் வழியை பார்க்காதபடி, பொருளோகத்துக்கு போகும்படி அந்த வழியை தெரிந்து கொள்ளாதபடி அவன் பல்வேறு பாவ இச்சைகளை விழுந்து, பாவ மாச பாவ நாச மோசங்களை விழுந்து அவன் கடைசியில் எங்க போறான், பாவத்தின் சம்பளமாகிய நரகத்துக்கு தள்ளப்படுறான். அப்ப இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னுடைய என்னுடைய வாக்குல ஒண்ணு பரலோகம், இன்னொன்னு நரகம். அப்ப நம்ம நரகத்துக்கு போகணும் ஆசையா, பரலோகம் போகணும் ஆசையா, எங்க போகணும் ஆசைப்படுவோம், பரலோகம் போகணும் ஆசைப்படுவோம் இல்லைங்களா? அப்ப கேள்வி எழுப்பணுமா இல்லையா? அப்ப பரலோகம் போன என்ன, பரலோகம் போன என்ன செய்யணும் சொல்லி கேள்வி எழுப்பணுமா இல்லையா, எழுப்பணுமா இல்லையா? இந்த கேள்வி இந்த வாலிபனுடைய இருதயத்துல வந்தது. இந்த கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல அருமையான கேள்வி எழுப்பினான். அது மாத்திரமில்ல, சரியான நபர்கிட்ட தான் வந்தான், இயேசு வந்துட்டே கேட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நம்ம இங்க பாக்குறோம். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆனா அவனுடைய வாழ்க்கையில கண் குருடாக்கப்பட்ட மனுஷனாக கடந்து போனான், கண் குருடாக்கப்பட்ட மனுஷனாகவே கடந்து போனான். பக்தி இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, ஆனா அவனுடைய வாழ்க்கையில கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த கடவுளுடைய திட்டத்துக்கு அவன் கீழ்படிய மறுத்தான், கடவுளுடைய திட்டத்துக்கு கீழ்படிய மறுத்தான். எல்லாம் இருந்துச்சு, ஆனா அவனுடைய வாழ்க்கையில வெறுமை கொண்டவனா இருந்தான். கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில ஐயோ மூடத்தனத்திலையும், கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில அறியாமையிலையும் மூழ்கி போய் கடந்தான், மூழ்கி போய் கடந்தான். அவனுக்கே தெரியல மூழ்கி போய் கடந்தான். என்ன தெரியுமா அங்க என்ன திறமை நடக்குது, அங்க என்ன திறமை நடக்குது, அங்க என்ன திறமை நடக்குது? இவ்வளவு அருமையாக கேள்வி எழுப்பினா, இவ்வளவு மும்மரமா ஓடி வந்தான், இவ்வளவு மகா தாழ்மையோடு முழங்கால் படிட்டு வந்து கேள்வி கேட்கிறான், மிக முக்கியமான கேள்வி. ஆனா என்ன நடந்துமா, நடந்துச்சு என்ன திரும்ப நடந்துச்சு? அங்க பாருங்க, லூக்கா புஸ்தகம் 18 லூக்கா புஸ்தகம் 18 அங்க பாருங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த இடத்துல அதுக்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? 19 தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதுக்கு அவன் இவைகளெல்லாம், லூக்கா 18:21, அதுக்கு அவன் இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, கவனிக்கிறீங்களா, இன்னும் உன்னிடத்தில் குறைவு உண்டு. உனக்கு என்ன சொன்னாரு, உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தருத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்த மனுஷனை பார்த்து, உன்னிடத்தில் இன்னும் ஒரு குறைவு உண்டு தம்பி, உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று ஏழைக்கு கொடு அப்படின்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு, உனக்கு உண்டானவெல்லாம் விற்று, அதாங்க சொன்னாரு, வேற ஒண்ணு சொல்லலைங்க, உனக்கு உண்டானவெல்லாம் விற்று என்ன சொன்னாரு, ஏழைகளுக்கு கொடுன்னு சொன்னாரு. என்ன தெரியுமா செஞ்சாம, என்ன செஞ்சான், உனக்கு பணம் இருந்துச்சு, மதிப்பு இருந்துச்சு, மரியாதை இருந்துச்சு, கௌரவம் இருந்துச்சு, எல்லா விதமான காரியங்கள், எல்லாம் மேன்மை இருந்துச்சு, எல்லா புகழ் இருந்துச்சு இல்லைங்களா, பக்தி இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, ஆனா உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு சொல்லி இயேசு ஆண்டவனுடைய இருதயத்தை பார்த்து சொன்னாரு. அவருக்கு தெரியும் அந்த வாலிபன் இருதயத்துல என்ன ஓடிட்டு இருக்கு தெரியும், அந்த வாலிபன் இடத்துல அந்த இருதயத்துல என்ன குறைவு இருக்குன்னு அவருக்கு தெரியும். அந்த குறைவை அறிந்து இயேசு ஆண்டவனை பார்த்து சொன்னாரு, ஏ தம்பி உன்னிடத்துல ஒரு குறைவு இருக்குப்பா, என்ன தெரியுமா பண்ணணும், உன்னிடத்துல இருக்கிறெல்லாம் விற்று தருத்திருக்கு ஏழைக்கு கொடுன்னு சொன்னார். கவனிக்கிறீங்களா, ஏழைக்கு கொடுன்னு சொன்னார். என்ன தெரியுமா அவன், என்ன தெரியுமா பண்ணா, என்ன தெரியுமா பண்ணா, நினைச்சே பார்த்திருக்க மாட்டீங்க, ஆச்சரியமான விஷயம், ஆச்சரியமான விஷயம்.
அங்க பாருங்க என்ன சொன்னா, அங்க பாருங்க, உக்குறை உண்டு உனக்கு உண்டானவெல்லாம் அவற்றை தருத்திரு. 22 அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றுவா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்தது இயேசு கண்டு
என்ன செஞ்சான் தெரியுமா,
என்ன செஞ்சான் தெரியுமா, அங்க பாருங்க மார்க்கு புஸ்தகம், அங்க பாருங்க மார்க்கு புஸ்தகத்துல, இந்த இடத்துல அவனை பத்தி அழகா வலுத்து பாருங்க. மார்க்கு புஸ்தகத்துல படிக்கிறோம், மார்க்கு புஸ்தகத்துல 22 10:22, இதுக்கு முந்தின புஸ்தகம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியினால், மார்க்கு புஸ்தகம் 10:22, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு கவனிக்கிறீங்களா, மார்க்கு 10:10, இதுக்கு முந்தின புஸ்தகம் 10:22, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனான இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோட போய்விட்டான்.
அப்பா கவனிச்சீங்களா, ஐயோ ஐயோ என்னங்க கவனிச்சீங்களா, நிலைமை பார்த்தீங்களா, புரியுதா, நல்லா புரியுதா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவு ஒரு ஒரு அறியாம ஒரு செல்ஃப் இக்னோரன்ஸ், அவனே அவனுக்கே தெரியல. இத்தனைக்கும் அவன் ஒரு பக்திக்குரிய வாழ்க்கை கடைபிடித்திருந்தான், இத்தனைக்கும் அவன் ஒரு ஒழுக்க ரீதியான வாழ்க்கை கடைபிடித்திருந்தான், இத்தனைக்கும் அவன் காசு இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, மேன்மை இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, அதிகாரம் இருந்துச்சு, எல்லா விதமான காரியங்கள் இருந்துச்சு. ஏன் சரியான நபர்கிட்ட தான் வந்தான், ஏன் மும்முரமா ஓடி வந்து தன்னை தாழ்த்தி முழங்கால் பிடிட்டு ஓடி வரான், ஐயோ அதிக தேவையை உணர்ந்து வரான், அவனுக்குள்ள வெறுமை அறிந்தனால தேவையை உணர்ந்து ஓடி வரான். அது மாத்திரமல்ல சரியான கேள்வியதான் கேட்டான். ஆனாலும் கவனிக்கிறீங்களா, ஆனாலும் அவனுக்கு அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில என்ன இல்ல, ரட்சிப்பு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. நீ நினைக்கலாம் உண்மை கிறிஸ்தவர்கள் நினைக்கலாம், போலி இருக்குது, பொய் இருக்குது, பித்தலாட்டம் இருக்குது, ஜாக்கிரதையா இரு. இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்டவர்களை போல 10-11 போயிடக்கூடாது. அடையாப்பா அவங்களுக்கு பக்தியா இருப்பாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்றேன், பக்தியா இருப்பாங்க, ஆலயத்துக்கு போக தவறாம போவாங்க, கவனிங்க, ஆலயத்துக்கு போறது தவறாம போவாங்க, காணிக்கை தவறமா கொடுப்பாங்க, உபவாசம் தவறாம எடுப்பாங்க. ஆமாங்க, நல்ல பதவியில இருப்பாங்க, நல்ல பொசிஷன்ல இருப்பாங்க. அடையப்பா காணிக்கையை நிறைய கொடுக்கலாம், அடையப்பா ஊழியத்தை தாங்கலாம், பக்தின்னு சொல்லி பயங்கரமான ஒரு கிறிஸ்துவ பக்தி வச்சிருக்கலாம், கிறிஸ்துவ பெயரே வச்சிருக்கலாம், மும்முரமா எல்லாத்துக்கும் செய்வாங்க, முன்னாடி நின்று பயங்கரமா செய்வாங்க. ஆமா, ஆனா அவங்ககிட்ட என்ன இல்ல, அவங்ககிட்ட என்ன இருக்காது, ரட்சிப்பே இருக்காது, ரட்சிப்பே இருக்காது. உண்மைதான், ஜாக்கிரதையா இரு. இன்னைக்கு நீ இவ்விதமான ஒரு கிறிஸ்துவ போர்வையில் வந்து உட்காந்துராத, இவ்விதமான ஒரு கிறிஸ்துவ போர்வையில் வந்து உட்காந்துராத. நான் கிறிஸ்துவன் ஆயிட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் மெம்பர் ஆயிட்டேன், இருக்கலாம், சர்ச்சில் மெம்பரா கூட இருக்கலாம், ஆமா, நல்ல பதவியில வைத்திருக்கலாம், பாரம்பரியமான பக்தி, பாரம்பரியமான பக்தி. இதோ இந்த மனுஷன் அவிதமாக தான் வாழ்ந்தான், பாரம்பரியமா சிறு வயது முதல் இயேசுவாண்டரை அறிந்து எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நான் சிறு வயதுல இருந்து சண்டே கிளாஸ் போறேன், சின்ன வயசுல இருந்து நான் விபிஎஸ் போயிட்டு இருக்கிறேன், சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்ல ஒழுங்காம போயிட்டு இருக்கிறேன். ஐயோ பெரிய பயங்கரமான பக்தி கொண்டவனா இருக்கலாம். இதோ என்ன எடுத்துக்கோங்க, என்ன எடுத்துக்கோங்க, நானும் அப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல, நானும் அப்படிதான் இருந்தேன். சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு தவறாம போவேன், எங்க அப்பா எங்க தாத்தா கிறிஸ்துவ, எங்க அப்பா கிறிஸ்துவ, நானும் கிறிஸ்துவனா, அவ்வளவுதான். ஆனா இயேசுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, எனக்குள்ள ஒரு வெறுமையா தான் பார்க்க முடிஞ்சு. ஆலயத்து தவறாம போவேன், டானு 9 எங்க அம்மாவை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, டானு 9 ஆலயத்து நிப்பேன், வேற எங்கேயும் போல. ஞாயிற்றுக்கிழமைனா டானு 9 ஷார்ப்பாக்க உட்காருவேன், சாப்பாடு தண்ணி இல்லாம கூட போய் உட்காருவேன், அவ்வளவு மும்முரமா ஓடுவேன், சர்ச்சுன தவறாம போவேன், விபிஎஸ்ல தவறமா உட்காருவேன், சண்டே கிளாஸ்ல தவறமா போய் உட்காருவேன், கிறிஸ்துவ பக்தி இருந்துச்சு, ஆரவாரமா பாடல் பாடுவேன், அடையப்பா பயங்கரமா வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன், எல்லா பக்தியும் இருந்துச்சு. ஆனா எனக்குள்ள என்ன இல்ல, ரட்சிப்பு இல்ல. ரட்சிப்புனா அந்த இயேசுங்கிற கடவுளை அறிந்த வாழ்க்கை இல்ல, சும்மா வெளியே வெளிப்பிரகாரமாக அவுட்வர்டு பைட்டின்னு சொல்லுவாங்க, வெளிப்பிரகாரமான பக்தி தான் இருந்துச்சு, வெளிப்பிரகாரமான பக்தி தான் இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுங்கிற கடவுளை அறிந்த வாழ்க்கை இல்ல. இயேசு எனக்கு போட்டா வச்சு தெரியும், வீட்டுல சிலுவை மாட்டி தொங்க தெரியும், கழுத்துல சிலுவை மாட்டி தொங்க தெரியும், வீட்டுல சிலுவை மாட்டி தொங்க தெரியும், பைபிள் வச்சிருக்க தெரியும், பாட்டு பாட தெரியும், ஜெபிக்க தெரியும், அவ்வளவுதான். ஆனா என்னுடைய இருதயத்துல ஆழமாய் எனக்குள்ளாக வாசம் பண்ணி என்னை முழுமையாக ஆழமாய் சந்தித்து அந்த உண்மையான கடவுளை அறிந்த வாழ்க்கை இல்ல, அந்த உண்மையான இயேசு ஆண்டவரை அறிந்த வாழ்க்கை இல்லாதனால என்னுடைய வாழ்க்கையில் எது இல்லை, ரட்சிப்பு இல்லை.
ஜாக்கிரதையா இருக்கு, இது ஒரு அறியாமைங்கிற மூடத்தனம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், போலி கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படாதபடி பாரம்பரியமான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காசு இருக்குது கவனிச்சிங்களா, பக்தி இருக்குது கவனிச்சிங்களா, எல்லா ஒழுக்க ரீதியான கடைபிடிக்கிறாங்க. ஆமாங்க, ஒழுக்கமா கடைபிடிச்சிருக்காங்க. அடையப்பா, பயங்கரமா நல்ல ஒரு கிறிஸ்துவ பெற்றோருடைய வாழ்க்கையில பெற்றோர் இடத்துல இருந்து பிறந்து நல்ல பயங்கரமா அப்படியே கட்டுக்கோப்பாக கிறிஸ்தவ பக்தி எல்லாம் வாழ்ந்து கிறிஸ்தவ பக்தியில கட்டுக்கோப்பாக வாழ்ந்திருக்கலாம். ஆமாங்க, கட்டுக்கோப்பாக வாழ்ந்து எல்லா விதமான ஒழுக்க ரீதியான கடைபிடிச்சிருக்கலாம். எல்லாம் இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன இல்ல, ரட்சிப்பு இல்ல. இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவர்களுடைய இருதயம் இப்படியாக மூடி மறைக்கப்பட்டாச்சு. ஜாக்கிரதையா, அப்படி இல்ல அப்படியாக நம்ம நாமும் கூட, ஐயோ ஜாக்கிரதையாக நாமும் கூட பத்துல பதினொன்னா போயிடக்கூடாது. ஒரு பெயர் கிறிஸ்தவனாக, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவனாக, ரட்சிக்கப்படாபடி ஒரு கிறிஸ்தவனாக போயிடவே கூடாது. இதோ இந்த வாலிபன் பாத்தீங்களா, இந்த வாலிபனுடைய வாழ்க்கை பாத்தீங்களா, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிற? ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு, ஜாக்கிரதையாரு. ஒரு அறியாமைங்கிற மூடத்தனம் எவ்வளவாய் தள்ளப்பட்டது பாத்தீங்களா. சரிங்க, இரண்டாவது காரியம், இரண்டாவது காரியத்தை நம்ம போவாங்க. இரண்டாவது காரியம், இந்த ஆத்மா, இந்த வாலிபர் என்று சொல்லி இந்த ஆத்மாவுடைய வாழ்க்கையில பிரதானமாய், நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரதானமான ஒரே ஒரு காரியம் அங்க பாருங்க, எல்லாம் இருந்துச்சு ஆனா கடவுளை அறிந்து கொள்ள கூடாதபடி, கடவுளுக்குள்ள வராதபடி தடையா இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன இருந்துச்சு, கவனிச்சீங்களா, கவனிச்சீங்களா? அவனுடைய வாழ்க்கையில பக்தி இருந்துச்சு, ஒழுக்கம் இருந்துச்சு, எல்லா விதமான பாரம்பரியம் இருந்துச்சு, கடைபிடித்தான், நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைச்சி குறிச்சு வச்சிருந்தான், சட்டத்திட்டங்களை அறிந்திருந்தான், பைபிள் தெரியும் சொல்லிட்டு இருந்தான், சிறு வயதுல இருந்து நான் சிவசி போறேன் சொல்லிட்டு இருந்தான், எல்லா விதமான பக்தி இருந்துச்சு. ஆனா அவனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பே இல்லை. அந்த ரட்சிப்புகளை வருவதுக்கு தான், அந்த ரட்சிப்புகளை வருவது, அந்த கடவுளை அறிந்து கொள்வதற்கு தடையா இருந்த ஒரே காரியம் என்ன தெரியுமா, இரண்டாவதாக வரும், தடையா இருந்த காரியம் என்ன தெரியுமா, தடையா இருந்த காரியம் என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, தடையா இருந்த காரியம் என்ன தடையா இருந்துச்சு, ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு காரியம் தடையா இருந்துச்சு. கடவுளை அறிந்து கொண்டு கடவுளுக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கு ஒரே ஒரு காரியம் தடையா இருந்துச்சு. பயங்கரமான பெரிய ஒரு பாவத்துல மாட்டி கொண்டிருந்தான், பயங்கரமான கொடிய பாவத்துல மாட்டி கொண்டிருந்தான். சிக்கி சின்னாபனமாய் காணப்பட்டதுனால அவன் கடவுளுக்குள்ளே வராதபடிதான் அவன் போயிட்டான். மனம் அடைந்து படிச்சோமா இல்லையா, மனம் அடைந்து துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான், போயே போயிட்டான். இவ்வளவு பெருதான் பாத்தீங்களா, சரியான நபட்டதான் வந்தான், சரியான கேள்விதான் கேட்டான், ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கொடிய பாவத்துல சிக்கி கொண்டவனா இருந்தனால யார அறிந்து கொள்ள முடியாதபடி கடந்து போயிட்டான். கடவுளை அறிந்து கொள்ளக்கூடாதபடி, கடவுளுடைய மையான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாது, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாது, போயே போயிட்டான். அது என்ன பாவம், என்ன பாவம், அங்க பாருங்க அந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க, அங்க 22-23 வசனம், லூகா புஸ்தகம் 18, லூகா புஸ்தகம் 18-22-23 வசனம், அங்க என்ன பாருங்க, 22-23 வசனம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு, நீ உனக்கு உண்டானவை எல்லாம் வெற்றி தரித்து கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். ஐயையோ, கவனிச்சீங்களா, the love of money was his master sin. அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில பிரதானமான ஒரு பாவம் என்ன இருந்துச்சு, பணம் 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 என்று சொல்லி பண ஆசையில மூலிகை கடந்தான், ஐஸ்வர்யத்தின் மேலே மூலிகை கடந்தான். இதான் அங்க பாக்குறோம், நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த வாலிபன் பரலோக வாழ்வு, நித்தியமான வாழ்வு, கடவுளை அறிந்த வாழ்வு வேணும்னு சொல்லி அவளோடு வந்தான், ஆர்வத்தோடு வந்தான், உற்சாகத்தோடு வந்தான், தாழ்த்தி வந்தான், சரியான அபட்டதான் வந்தான், ஆனா அதை அடையாம போயிட்டான். காரணம் எதன் மேல பற்றி இருந்துச்சு அவனுடைய இருதயம்லாம், பணத்தின் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல. எல்லாம் புரிஞ்சுக்கோ, என்னுடைய வாழ்க்கையில பரலோக வாழ்வை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், பரலோக வாழ்க்கையில சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அவருடைய வாழ்க்கையில தடையாய் காணப்பட்ட ஒரே ஒரு முக்கியமான காரியம், பணத்தின் மேல இறுக பிடித்துக் கொண்டிருந்தான், காசு மேல இறுக பிடிச்சு கொண்டிருந்தான். அதனாலதான் ஏசுவாண்ட என்ன சொன்னாரு, எங்க பாருங்க, அதனாலதான் ஏசுவாண்ட சொன்னாரு, ஏசுவாண்ட அவனை பார்த்து கொடுன்னு சொன்னா அவனால என்ன என்ன பண்ண முடியல, கொடுக்க மனசே இல்ல. ஆமா, புரியல, கொடுன்னு சொன்னாரு, என்ன மனசு, என்ன மனசு இல்ல, கொடுக்க மனசு இல்ல. இத்தனைக்கு யாருக்கு கொடுக்க சொன்னாரு, ஏழைகள் கொடுன்னு சொன்னாரு. பாருங்க, எவ்வளவு பயங்கரமான இருதயம், எவ்வளவு திருக்கும் கேடுள்ளதமான இருதயம், எவ்வளவு கொடிய பாவத்தை செய்து கொண்டிருந்தான் தன்னுடைய வாழ்க்கையில, எவ்வளவு பயங்கரமான கொடிய பாவத்துல
முற்றிலுமாக 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 மாட்டி அதுல சிக்கி திணறிக் கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை தான் பார்க்கணும். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில பரலோக வாழ்வு வேணுமா? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில பரலோக வாழ்வு வேணுமா? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில பரலோக வாழ்வு வேணுமா? உன்னை பார்த்தா கேட்கிறேன், வேண்டும் என்று சொல்லுவா என்றால் யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? யாருக்கு முதலிடம் கொடுக்கணும்? இயேசுவருக்குமே முழுமையாக கொடுக்கணும். எனக்கு சொத்து இருக்கு, காடு இருக்குது, அதை கட்டிட்டு அழுவணும், போங்க பொழப்பு இல்ல, ஞாயிற்றுக்கிழமை தான் கூப்பிடுவீங்களா, வேற நாளே கிடைக்காதா? பிசாசு பேசுவான், ஏங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உன்னை கூப்பிடுறேன், பொழுதுக்குமா கூப்பிடுறேன் இங்க கவனி இல்லைங்க. ஆனா என்னுடைய இருதயம் எப்படி இருக்கும்? சொத்துமே இல்ல, காசுமே இல்ல, அப்படியே இருகப்படுத்திக் கொண்டு தன்னுடைய வேலையை மேல இருகப்படுத்திக் கொண்டு அதான் இங்க பாக்குறோம் இந்த இடத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரலோகம் போக வேண்டும் என்றால் இங்க பாருங்க, ஒருத்தன் பரலோகம் போறான் என்றால் அவனுக்கு என்ன வேணுங்க, யார் வேணுங்க? இயேசு வேணும். நல்லா புரிஞ்சுக்கோ, பரலோகம் போனா யார் வழிதான்? இயேசு வரவுதான் வழி. நரகம் போனா யார் வழி? இயேசு ஆண்ட வழியா? நரகம் போறது பிசாசுடைய வழி. பிசாசு பான வாசல் திறந்து வச்சிருக்கான், அகலமான வாசல், கேட்டுக்கு போகிற வழி விசாலமான வழின்னு சொல்லுது, அழிவை நோக்கி போகிற வழி விசாலமான வழி, எல்லாரும் போறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ இந்த இடத்துல, நல்லா புரிஞ்சுக்கோ என்னுடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நீ பரலோகம் போகணும்னா யாரை நோக்கி தான் வரணும்? இயேசு மட்டும்தான் வழி. இயேசுவை அறிந்த வாழ்க்கை, இயேசுவை கொண்ட வாழ்க்கை, இயேசு காண்பிக்கிற வழி, அதான் நீ புரிந்து கொள்ள உன்னுடைய உன்னுடைய சுய வழியை தெரிந்து கொண்டு நீ உன் இஷ்டம் போல வாழ்வா என்றால் இடத்துல நீ எங்கதான் போற? நரகத்து தள்ளப்படுற மனுஷனா இருக்கிற, நல்லா புரிஞ்சுக்கோ. இதோ இந்த இடத்துல இதோ இந்த மனுஷன், ஐயோ சரியான சரியான நபர்கிட்ட வந்தான், சரியான கேள்விதான் கேட்டான், ஆனா கடைசியில துக்கம் அடைந்தனா போயே போயிட்டான். என்ன காரணம், எது தடையா இருந்துச்சு அவனுடைய வாழ்க்கையில? என்ன கொடிய பாவத்தை வைத்துக் கொண்டிருந்தான்? பண ஆசை, பணத்து மேல பணம், பித்து, பண பேய அலைந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம், மிகுந்த ஐஸ்வர்யனா இருந்தபடினாலே கொடுக்கற மனசு இல்ல. அதனால யாருக்கு முதலில் கொடுக்கணும்னு மனசு இல்ல, கடவுளுக்கே கடவுளை தேடும்படியான மனசு இல்ல, கடவுளை முதலாக வைக்க மனசு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோ, நீ என்னுடைய வாழ்க்கையில ஐயோ ஜாக்கிரதையாரு, தெளிவாரு, ஜாக்கிரதையாரு. உனக்கு எனக்கு உன்னுடைய வாழ்க்கையில பரலோகம் போகணும்னா யாருக்கு நீ முதலிடம் கொடுக்கணும்? இயேசுவான்றது. அவருக்கு நீ முதலிடம் கொடுத்து நீ வந்தாதான் எங்க போக முடியும்? பரலோகமே போக முடியும். புரியுதா தம்பி? பரலோகத்துக்கு போக முடியாத வழி அதுவா? அது மட்டும்தான், அது தவிர வேற வழியே இல்ல. அதத்தெல்லாம் வேதம் தெளிவா சொல்லுது, அவரால் என்று வேறொருவரால் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லுது, அவர் மூலமா தான் ரட்சிப்பு. ஆகவே இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில பரலோகம் போகிறதுக்கு இயேசுவை முன்னாடி வைத்து, இயேசுவை முதலாவது வைத்து, இயேசுக்கு முக்கிய இடத்தை கொடுத்து அவரையும் கனப்படுத்தும்படியான வாழ்க்கை மிக மிக அவசியம். எனக்கு காசு, எனக்கு பணம், என்னுடைய தேவை, என்னுடைய காரியங்கள், இதுதான் நீ உன்னுடைய சுயத்தின் மேல உட்கார்ந்து கொண்டிருப்பான் என்றால் கடைசியில் நீ யாரை விட்டு போயிருவ? ஆட்டோமேட்டிக்கா இயேசு விட்டு போயிருவான். பிசாசுடைய வேலை, இதோ இங்க ஒரு மனுஷன் இருக்கான் தெரியுமா, அந்த மனுஷன் பேரு ஏரோது. இங்க ஒரு மனுஷன் இருக்கான், அந்த மனுஷன் பேரு என்ன தெரியுமா? ஏரோது. அந்த மனுஷன் பேரு ஏரோது. அவன் என்ன தெரியுமா, அவன் என்ன தெரியுமா செஞ்சுன்னா, ஏரோது ஒரு மனுஷன் இருந்தான், ஏரோது ஒரு மனுஷன் தான், அவன் நல்ல பதவி, ஒரு ராஜ பதவியில இருந்தான். அவனை பாத்தீங்கன்னா அவன் ஊழியக்காரன், ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தானா, நல்ல தேவ மனுஷனுடைய பேச்செல்லாம் கேட்டுட்டு இருந்தான். அந்த தேவ மனுஷன் பேர் என்ன தெரியுமா? யோவான் ஸ்நானகன். அந்த மனுஷன் பேர் என்ன? யோவான் ஸ்நானகன். என்ன தேவ மனுஷனுடைய பேச்செல்லாம் கேட்டிருந்தான், அவனோடு கேட்டிருந்தான், எல்லாமே அவன் சொல்றதெல்லாம் கேட்பான். ஒரு மன்னன் ஊழியக்காரனுடைய பேச்செல்லாம் கேட்டிருந்தான். நல்ல அருமையான பழக்கம் தானே, கடவுளுடைய காரியங்கள்லாம் சொல்லியிருப்பான், கடவுளுக்கு எடுத்த காரியம் நல்ல காரியங்களா சொல்லி கொடுத்திருப்பான் இல்லைங்களா, கேட்டு கொண்டிருந்தான். ஆனா ஒரு சமயம் வந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கும். ஆனா அவன் என்ன செஞ்சிட்டு இருந்தான், அந்த தேவ மனுஷன் சரியா சரியான விதத்துல சரியா தானே போதிப்பான், வேதத்தை எடுத்தான போதிப்பான். ஒரு நாள் என்ன தெரியுமா பண்ணிருந்தான், இந்த மன்னன் செய்யற தவற சுட்டி காமித்தான், மன்னன் செய்யற தவற சுட்டி காமித்தான். மன்னன் எந்த மாசம் ஒரே ஒரு பாவத்தை செஞ்சிருந்தான், அது கொடிய பாவம். என்ன பாவம் தெரியுமா, என்ன பாவம் தெரியுமா, எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல படிக்கிறோம், மார்க்கு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம், மார்க்கு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம், லூகாக்கு முந்தின புஸ்தகம், மார்க்கு புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. அங்க பாருங்க பதினேழாம் வசனம், பதினேழாம் வசனம், ஏரோது, அங்க பாருங்க, ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாலே தனக்கு மனைவியாகி கொண்ட போது. கவனிச்சீங்களா, அந்த மன்னன் அந்த ஏரோது யார யார மனைவியாகி கொண்டான்?
யாரை மனைவியாக்கி கொண்டான்? தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்ட போது அப்ப யோவான் அந்த அந்த ஊழியக்காரன் அதை பார்க்கிறான், பார்த்து கண்டிஞ்சு பேசுறான். யோவான் ஏரோதி நோக்கி, நீருமுடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயம் அல்ல என்று சொன்னது நிமித்தம் ஏரோது சேவகரை யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். கவனிச்சீங்களா? இந்த மனுஷன் நல்லதான் சொன்னான். அதுக்கும் அதுக்கும் அது அது வரைக்கும் அங்க பாருங்க, அவனு நல்ல விதமான ஒரு காரியத்தை தான் செய்து கொண்டு வந்தான் கடவுளுக்கு. அந்த இடத்துல அந்த விருப்பம் அங்க பாருங்க, 20 வசனம் அங்க பாருங்க, 20 வசனம் அங்க பாரு, 19 வசனத்துக்கு வாங்க. ஏரோதியாலும் அவனுக்கு சதி நினைத்து, ஏரோதியால் அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதா இருந்தால் ஆயினும் அவளால் கூடாமல் போயிற்று. அது ஏன் என்றால், யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். அடே அப்பா, இந்த ஊழியக்காரன் பேச்செல்லாம் கேட்டிருந்தான், விருப்பத்தோடே அவன் சொல்லை கேட்டு வந்தான். அவன் ஒரே ஒரு செஞ்ச தப்பு சுட்டி காமிச்சு பேசிட்டாங்க, ஏரோதுக்கும் பிடிக்கல, அதனால கட்டி காவல்ல போட்டான். அந்த மனைவியை கட்டிக்கிட்டான் பாருங்க ஏரோதியால், அதுவே தப்பு. இன்னொருத்தனுடைய மனைவிய அவன் கட்டிக்கிட்டானா? அந்த மனைவிக்கும் அவனுக்கு பிடிக்கல, அந்த யோவானுக்கு சொன்னது பிடிக்கல, எப்படியாச்சும் கொலை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுல கங்கன் கட்டிட்டு இருக்கான். எவ்வளவு நாள் தடையாயிட்டே இருக்கு, எத்தனை நாள் தடையாயிட்டே இருக்கு. என்னடா நம்ம வேலை முடிய மாட்டேலையே, இவன் இப்படி பண்றானே, நம்முடைய உல்லாச வாழ்க்கையே சதி பண்றானே, குட்டி குட்டிச்சர ஆக்குறானே சொல்லிட்டு இந்த பெண்மணி இருக்காள் பாருங்க, இந்த லேடி அவன் என்ன செய்யறாத சதி வேலை பண்ணி அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கான். ஆனாலும் அவளால முடியவே இல்லை. ஏன் அந்த ஏரோது யோவான் சொல் பேச்சை கேட்டுட்டு இருக்கான், அநேக நாள் இப்படி செய்து கொண்டு வந்தான், படிச்சோமா இல்லையா? ஒரு சமயம் வந்துச்சு. என்ன சமயம் வந்துச்சுமா? பயங்கர பெரிய பர்த்டே பார்ட்டி, பிறந்த நாள் விழா கொண்டாட வந்துச்சு. அப்ப அந்த சமயத்துல அங்க நடக்குது, என்ன நடக்குது தெரியுமா? அந்த இடத்துல நீ கேக்குறனா நான் செய்யறேன், நீ சொல்லு அப்படின்னு சொல்றான் அவன் மனைவிட. என்னங்க மனைவிட்ட அங்க பாருங்க, அதான் நடக்குது பாருங்க. பின்பு சமயம் வாய்த்தது, 21 வசனம், பின்பு சமயம் வாய்த்தது எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே, பிறந்த நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கு ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவில் வந்து நடனம் பண்ணி ஏரோதியாவையும் ஏரோதுவையும் அவனோடு கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினால், அப்பொழுது ராஜா அந்த சிறுபெண்ணை நோக்கி பேசுறாரு, உனக்கு வேண்டியது என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியாவது உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டால், அதுக்கு அவள் யோவான்ஸ்னுடைய தலையை கேள் என்றாள். கவனிச்சீங்களா? இவ நாள் பார்த்துட்டே இருந்திருக்கிறான், இவனை எப்படியாச்சும் முடிச்சு கட்டணும். நல்ல ஒரு சமயம் வந்துச்சு, அந்த பொண்ணு டான்ஸ் ஆடும் போது அந்த பொண்ணுகிட்ட ராஜா ஆணையே போட்டான், நீ உனக்கு என்ன வேணாலும் கேளு, ராஜ்யத்தின் பாதியை தரான் தரையும். போய் எங்க போய் கேட்டா? அம்மாட்ட போய் கேட்டான். அம்மாவுக்கு தான் சமயம் வந்துச்சு. எவன் மேல கோபம் எரிச்சல் இருக்குதோ அவனை திட்டிக்கிட்டிடலாம், போ அந்த யோவானுடைய தலையை கேளுன்னு சொல்லிட்டான். கடைசியில என்ன பண்ணிட்டான் சொல்லிட்டு ஆணையே போட்டான். ஆணையே போட்டனா என்ன ஆயிடுச்சு? கழுத்தை வெட்டி கொடுத்தான். பின்னாடி படிச்சு பார்த்தா தெரியும். கவனிச்சீங்களா? அப்ப இந்த ஏரோது கடலுடைய காரியங்கள்ல கடலுடைய ஊழியக்காரனுடைய பேச்சு கேட்டு அனுதினமும் செய்து கொண்டு வந்தான், படிச்சோமா இல்லையா? அவன் விருப்பப்படிலாம் செய்து கொண்டு வந்தான். கடைசியில் என்ன ஆச்சு? அவனுடைய ஒரே ஒரு பாவத்தை விடவே என்ன பாவம் செஞ்சுட்டு இருந்தான்? இன்னொருத்தியோட பொண்டாட்டியை வச்சுட்டு இருந்தான், கொடிய பாவத்தை செஞ்சுட்டு இருந்தான், விட முடியல. கடைசியில எங்க போயிட்டான்? நரகத்துக்கு தேதா. ஆமா, பாவம் 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 எங்க போயிடுச்சு? நரகத்து தள்ளப்பட்டாச்சு, நரகத்து தள்ளப்பட்டான். தேவ மனுஷன் சிரசேதம் பண்ணப்பட்டது பயப்படவே இல்லை, அவன் இங்கதான் போறான், பரலோகம் போறான். ஆனா ஏரோது இப்படிப்பட்ட செஞ்சது தப்பு, அதுக்கு மேல இன்னொரு கொடிய பாவம் செஞ்சானா இல்லையா, கொலைய பண்ணிட்டானா இல்லையா, இன்னும் சேர்ந்து வாங்கி கட்டிக்கிட்டான். கடைசியில முடிவு எங்க போனான்? நரக தள்ளப்பட்டான். புரியுதா தம்பி? உன்னுடைய வாழ்க்கையில பரலோகம் வேணும்னா இயேசுவாண்ட சொல் பேச்சு கேட்டு இயேசுவின் வழியை காமித்து இயேசுவுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து இயேசுவின் வழியை காமித்து வரணும். அதை விட்டு விட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பாவம் மட்டும், அந்த ஒரு தவறு மட்டும், சின்ன ஒரு பொய் தானே, சின்ன ஒரு தவறு தானே இப்படி சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு தப்பு தான் நினைச்சு கொண்டிருப்பா என்றால், சின்ன தப்பு தான் என்ன ஆயிருது, உன் வாழ்க்கையே செதஞ்சிருது. பெரிய கப்பல்ல ஒரு சிறிய ஓட்டா இருக்கும்போது என்ன ஆயிரும்?
பெரிய கப்பல் ஒரு சிறிய ஓட்டருக்குமே என்ன ஆயிரும், கப்பலே மூழ்கடிச்சிருமா இல்லையா? இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் இருக்காங்க பயங்கரமாக தங்களுடைய வாழ்க்கையில, ஐயோ பல்வேறு இச்சையில விழுந்து போய், பெண் பாவத்தில் விழுந்து போய், அசியமான பாவத்தில் விழுந்து போய், அசியமான கெட்ட பழக்க விழுந்து போய், இன்னும் பல்வேறு தீய பழக்கங்களை விழுந்து போய் அதில் மாட்டிட்டு இருக்கிறாங்க விடுவிக்க முடியாதபடி. புரியுதா? புரியுதா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நீ என்ன பண்ண வேண்டும், பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால், உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில பரலோகம் போக வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில எது முக்கியமா, யாரை நோக்கி வரணும், இயேசு ஆண்டவரை நோக்கி வா. இயேசுவுக்கு கீழ்படி, இயேசுக்கு சொல்றதை கேளு. இயேசுவின் வழிதான் பரலோக வழி. அதை விட்டுட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்னுடைய காரியம் சொல்லி அதுல நீ பிடித்துக் கொண்டிருப்பா என்றால், கடைசி நீ எங்க போற, நரக தள்ளப்படுற மனுஷனா இருக்கிறாய். இதோ இந்த மனுஷன் அப்படிதான் நல்ல ஒரு விதமான ஒரு கேள்வி எழுப்பினான், மூலமா ஓடி வந்தான், தகர்த்தினான், ஆனா கடைசியில் அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பாவம் வைத்திருக்கிறனால யார்ட்டே வர முடியாம போச்சு, இயேசு வாண்டே வர முடியாம போச்சு. என்ன வந்த ஒரே ஒரு பாவம், பொருளாசை, பண ஆசையில விழுந்து போனதுனால அவனுடைய வாழ்க்கை முழுக்க கடவுள் யாரா இருந்தா, அவன் வாழ்க்கை முழுக்க கடவுள் யாரா இருந்தா, பணம் தான் கடவுள் இருந்துச்சு. ஆமா, பணம் தான் கடவுள் இருந்துச்சு. இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில யார முன்னாடி வைக்கிற, இன்னைக்கு பரலோகம் வேணும்னா உன்னுடைய பாவத்தை ஒட்டு ஒழித்து அந்த இயேசுவை நோக்கி வா, அந்த இயேசுவை நோக்கி வா. இன்னுமா ஐயோ அந்த பாவத்துல, இந்த பாவத்துல, அதுல எதுல மூழிய போய் உட்காந்து அதுல விடப்பட முடியாதபடி விழுந்து போய் கிடக்கிறியா? விடப்பட முடியாதபடி விழுந்து போய் கிடக்கிறாயா? உன்னை பார்த்தா கேட்கிறேன், விடப்பட முடியாதபடி விழுந்து போய் கிடக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை யாரா இருந்து பார். இதுதான் இன்னைக்கு பாக்குறோம் இந்த இடத்துல நீ உன்னுடைய வாழ்க்கையில இயேசுவை முன்னாடி வைத்து வரும்படியான வாழ்க்கையில, உன்னுடைய வாழ்க்கையில எது தடையா இருக்கோ அதை எடுத்து போடு, அதை முற்றிலுமாக அப்புறப்படுத்து. அதை தடையா இருக்கும் பட்சத்தில் யாரும் கண்டுகொள்ளவே முடியாது, இயேசுவை கண்டுகொள்ளவே முடியாது. புரியுதா? புரியுதா? ஆகவே இயேசுவை அறிந்து இயேசுக்குள்ள வரும்படியான வாழ்க்கை தான் எங்க கொண்டு போய் சேர்க்கும், பரலோகம். இன்னைக்கு நீ பரலோகம் வாழ்வு வேணுமா வேணாமா? அப்ப பரலோக வாழ்வை அடையணும்னா இயேசு காண்பிக்கிற வழி உண்மையான வழி, நித்தியமான வழி, அந்த உன்னதமான வழியை அறிந்து கொண்டு இயேசுன்னு சொல்றபடி அவருக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து, அவருக்கு முன்னுடன் கொடுத்து ஓடிவா. இன்னுமாயும் உன்னுடைய சுயத்துல, உன்னுடைய சொந்த பாவத்துல, அது எப்படிப்பட்ட பாவமா இருக்கலாம், இன்னுமா உன் பாவத்தை பின்னாடி அதை இருக்க பிடித்துட்டு இருக்காத, அதை இருக்க பிடித்து கொண்டு பிரித்து கொண்டு பிரித்து கொண்டு போக போக நீ எங்கதான் போற, நரகத்து தள்ளப்படுற மனுஷனா இருக்கிற. ஆமா, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கே தெரியாதபடி உன்னுடைய அறியாமையில மூடத்தனத்துல விழுந்து போய் கடைசியில யாரு விட்டே போயிடுற, இதாவது வாலிபன் அப்படிதான் போயிட்டான் இயேசு விட்டே போயிட்டான். கடைசியாக மூணாவது காரியமும் முடிக்கிறோம். கடைசியாக எல்லாத்துக்கும் மேலாக அங்க என்ன நடக்குது பாருங்க, அந்த இடத்துல அங்க என்ன நடக்கு பாருங்க. அந்த இடத்துல இயேசுவன் என்ன சொல்றாரு, 24 லூக்கா பசங்க 18:24, அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும், ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அப்படின்னு என்ன அர்த்தம், ஒட்டகமானது பாருங்க, அவர் சொல்றாரு ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்குங்கிறார், எவ்வளவு ரேர். அப்படின்னு என்ன அர்த்தம், அவர் சொல்றாரு ஒரு கம்பாரிசன் பேசுறாரு, ஒட்டகமானது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும், அதை பார்க்கிலும், ஒட்டகம் பார்த்திருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய ஒட்டகம், ஒட்டகம் உருவத்துல பெருசானே, ஒட்டகமானது ஊசியின் காது எவ்வளவு சிறிய துவாரம், ஊசி பார்த்திருக்கீங்களா இல்லையா, தையல் ஊசி எவ்வளவு துவாரம், சிறிய துவாரம் சொல்றாரு, ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எவ்வளவு எளிதா இருக்கும். அப்பனா எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறாரு, எது கஷ்டம், ஐஸ்வர்யவான். அப்பா ஏன்னா அவன் ஐஸ்வர்ய ஆசத்துல விழுந்து போய் கிடக்கிறான், பணம் 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 பணத்தினால். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க எதன் பின்னாடி போறாங்க, பணத்து பின்னாடியே போய் பணமே கடவுளடான்னு சொல்லி மூழ்கி போய் கிடக்குறாங்க, கண்ணு மூடி மறைக்கப்பட்டு கடவுளை முற்றிலுமாக புறக்கணித்து ஓடுறாங்க பணத்து பின்னாடி. அவன் காசு, அவன் கண்ணெல்லாம் எது மேல இருக்குது, பணத்து மேல தான். எவ்வளவு கடினங்கிறார். அப்பதான் அந்த மக்கள் சுற்றிலிருக்க மக்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அங்க நடக்குது, அதை கேட்டவர்கள் அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும், யார் ரட்சிக்கப்படக்கூடும், யார் விடுதலையாக்க முடியும்ங்கிறாரு. அந்த சுற்றிலிருக்க மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, யார் ரட்சிக்கப்படக்கூடுங்கிறார். அப்பதான் இயேசுவாண்ட சொல்றாரு, அதுக்கு அவர் மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் கூடும். இதான் மார்க்கு புஸ்தகத்துல படிக்கிறோம், மனுஷரால் கூடாதவர்கள் தேவனால் எல்லாம் கூடும் சொல்லி படிக்கிறோம். எப்படிங்க, மனுஷரால் கூடாதான்பா, ஆனால் யாரால் முடியும், தேவனால் முடியும். இன்னைக்கு நான் உன்னை பார்த்து தாழ்மையா சொல்றேன், இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை இப்படியான ஒரு மாலிபனை போல கொடிய பாவத்துல மூழ்கி போன மனுஷனை உட்கார்ந்துருக்கலாம். ஆனா தேவனால் எல்லாம் கூடும். மூணாவது காரியம் அதான் பார்த்து முடிக்கிறோம். மூணாவது காரியம் அதான் பார்த்து முடிக்கிறோம். இதோ இவன் தன்னுடைய வாழ்க்கையில இந்த கொடிய பாவத்தை வைத்திருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில இயேசுவை கண்ணில் பார்க்க முடியல. எதுதான் கண்ணில் வந்துச்சு? அவனுக்கு காசு தான் கண்ணில் வந்துச்சு. காசு தான் கண்ணில் வந்துச்சு. போயிட்டான், போயிட்டான். ஒருவேளை நீ உன்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில இயேசு அன்றை அறிந்து இயேசுக்குள்ள அங்க பரலோக வாழ்வை அறியணும், பரலோக வாழ்வுக்குள்ள நான் வரணும் சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில வாஞ்சிப்பா என்றால் அதுக்கு தடையா இருக்கிற இது எப்படிப்பட்ட தடையா இருக்கலாம்? உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன பாவம் வச்சிருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோ, உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் என்ன விதமான பாவத்தை நீ இருக பிடித்துக் கொண்டிருந்தாலும் அதை உடைத்து உன்னுடைய வாழ்க்கையில பிரதான உண்மையான விடுதலையை கொடுக்க அவரை வல்லவராய் இருக்கிறார். அதான் கடைசியா பார்த்து முடிக்கிறோம். என்ன சொல்லுது? மனுஷனால் இது கூட எல்லாரும் சொல்றாங்க. அப்படின்னா யார் முடியும் ரட்சிக்கப்பட முடியுமே, யாரால் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? மனுஷால் கூடாதான் தேவனால் எல்லாம் கூடுங்கிறார். அப்ப இதுல நம்ம கத்துக்கணும் முடியாத முக்கியமான மூணாவது காரியம் என்ன தெரியுமா? கடவுளால் எல்லாம் முடியும். உன்னுடைய வாழ்க்கையில கடவுளை அறிந்து கொள்ள கூடாதபடிக்கு தடையா இருக்கிற எப்பேற்பட்ட தடையா இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில இன்டர்நெட் பாவமா இருக்கலாம், பெண் பாவமா இருக்கலாம், குடி போதையில உட்காந்துருக்கலாம், சிகரெட் பழக்கத்துல உட்காந்துருக்கலாம், இன்னும் பயங்கரமான பாவத்துல பல்வேறு பாவத்துல அசிங்கமான பாவத்துல உட்காந்துருக்கலாம், ஐயோ விடுவிக்கவே முடியலையே சொல்லி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல அருமையான வசனம் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு இந்த இடத்துல அருமையான வசனம், ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு வாங்களேன். ஏசாயா புஸ்தகத்துக்கு வாங்களேன். பழைய ஏற்பாட்டுல ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனம் சொல்றாரு பாருங்க. பக்கம் 807வது பக்கம் நான் படிக்கிறேன். ஏசாயா 1:18, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சுவேர் என்றிருந்தாலும். கவனிக்கிறீங்களா? அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சுவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். கவனிச்சீங்களா? உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு கொடிய பாவமா இருக்கலாம், ஆனா நீ இயேசுவண்டை வரும் பொழுது ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறார், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார், உன்னை முற்றிலுமா மாற்றுகிறார். அவரால் முடியும். ஐயோ என்னால முடியலன்னு சொல்லி தவிக்கா, தவிக்க முடியாத வாழ்க்கை கொண்டிருக்கிறாயா? இதுல இருந்து என்னால விடுதலையாகவே முடியலன்னு சொல்லி அப்படியான ஒரு நிர்கதியாக ஐயோ தவிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறாயா? இதோ ஆண்டவர் சொல்றாரு, சிவேர் என்றிருந்தாலும் என்ன சொல்றாரு, பஞ்சு போல் வெண்மையாகும், ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், உன்னுடைய பாவம் அப்படி கொடிய பாவமா இருந்தாலும் ஆண்டவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதனால சொல்றது மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். புரியுதா? ஏனென்றால் இயேசுவானது உலகத்துக்கு வந்ததே எதுக்காக தான் வந்தாரு? பாவிகளை ரட்சிக்க முடியாங்க, பாவத்தில் விழுந்து போன பாவிகளை ரட்சிக்க முடியாத உலகத்துக்கு வந்தார். நீதிமாங்களே அல்ல, புரியுதா? நீதிமாங்களே அல்ல. அவ இன்னைக்கு நீ என்ன பண்ணும்? உன்னுடைய வாக்களே விடுவிக்க கூடாதபடிக்கு, விடுவிக்க கூடாதபடிக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய தடையா இருக்கட்டும் எல்லா தடையும் அவர் உடைத்துப்பட முடியும். கவனிக்கிறீங்களா? விடுவிக்க கூடாதபடிக்கு எவ்வளவு பெரிய தடையா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட தடையா, இயேசுக்குள்ள வரக்கூடாதபடிக்கு, அந்த பரலோகவாழ்வை சொந்திக்க கூடாதபடிக்கு எவ்வளவு பெரிய தடையா உன்னுடைய வாக்களை நீ வைத்திருக்கலாம், அத்தனை தடையும் ஆண்டவரால் உடைத்து போட்டு உன்னை ஆண்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதனாலதான் வசனம் சொல்லுது, மனுஷனால் கூடாதான் தேவனால் எல்லாம் கூடும். அது அப்படிப்பட்ட வல்லமுள்ள கடவுள் நமக்கு உண்டு. அந்த இயேசு ஆண்டரை நோக்கிப்பார். அந்த இயேசு ஆண்டரா சொல்றாரு, உன்னுடைய பாவம் எவ்வளவு சிவர் இருந்தாலும் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவர் உன்னை சுத்திகரிக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை சுத்தப்படுத்துகிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், உன்னுடைய வாழ்க்கையில பிரதான விடுதலையை கொடுக்கிறார். அவராலேயே முடியாது, ஒன்றுமே இல்லை, அவரெல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறாகவே அவரை நோக்கிப்பாரு, அவரை நோக்கிப்பாரு, அவரை நோக்கி பார், அப்பொழுது ரட்சிக்கப்படும் சொல்லி வசனம் சொல்லுது. ஆகவே இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்டுக்கிற நீ உன்னுடைய வாழ்க்கையில ஐயோ விதமான ஒரு அறியாமையில மூடத்தனத்துல உட்காந்துராத, மூடத்தனத்துல உட்காந்துராத. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. இரண்டாவது காரியம் பார்த்தோம், அவனுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு பாவத்தினாலே, ஒரே ஒரு பாவத்தின் பிடியிலே ஆதிக்கம் அடி ஆக்கிரமிக்கப்பட்டு அதுல மூழ்கி போய் கடந்தான். இன்னைக்கு நீனும் நான் அவிதமான ஒரே ஒரு பாவத்தினாலே, அது என்ன பாவமா இருக்கட்டும், அப்படியான ஒரு பாவத்துல விழுந்து போயிடாத, விழுந்து போயிடாத. அந்த பாவத்தின் பிடியினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு அதுல அடிமையாய் 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 விழுந்து நரகத்துக்கு போயிடாத. ஆண்டவரால் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்துல ஆண்டவரால் விடுவிக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோ, அது எவ்வளவு பெரிய பாவத்தின் அடிமைத்தனத்தை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தின் ஆண்டவரால் விடுவிக்க முடியும். அவரால் முடியும், அவரால் முடியாது எதுவுமே இல்லை. அதனாலதான் கடைசியா பார்த்து முடிச்சோம், இது மனுஷனால் கூடாதான் தேவனால் எல்லாம் கூடும் சொல்லி படிக்கிறோம். அவரால் முடியாது எதுவும் இல்லை. ஆகவே நீ உன்னுடைய வாழ்க்கையில நீக்கு எவ்வளவு பெரிய பாவத்தின் அடிமைத்தனத்தை உட்கார்ந்தாலும் அவரை நோக்கி வா, அவரை நோக்கி பாரு, இயேசுவை நோக்கி பாரு. அந்த இயேசு ஒருவர் ரட்சகர், அவருவதான் ரட்சிப்பின் வழி, அவருவதான் பரலோகத்தின் வழி. அவரை நோக்கி பாரு. அன்றே நம் அணியும் கேளு. போன வாரம் பார்த்தோமா இல்லையா, அந்த ஆயக்காரன் ஜெபிச்சானா இல்லையா, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் கேளு. உன்னை தாழ்த்து, உன்னை தாழ்த்து. அன்றே உம்மண்டை வந்திருக்கிறேன், என் மன்னியும், எனக்கு இறங்கு சொல்லி கேளு. அப்பொழுது ஆண்டவர் உன்னை ரட்சிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார், பிரதான சந்தோஷத்தின் சமாதானத்தையும் கொடுத்து உன்னை தன்னுடைய சொந்த பிள்ளையாய் மாற்றி எங்க கொண்டு போய் சேர்க்கிறார், பரலோக வாழ்வை கொண்டு போய் சேர்க்கிறார். அது நிச்சயம். அவை உன்னை தாழ்த்தி அவரை நோக்கிப்பார். அன்றே என் மன்னியும் கேளு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். எங்கள் அன்பு தேவனையும் நன்றியோடு துதிக்கிறோம். தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை கிருபையாய் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சேஷமா நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் மூலமாக கத்தாவே அன்றே எவ்வளவு முக்கியமான அன்றே கத்தாவே செய்தியை அன்றே எங்களை கற்பித்துக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அன்றே அன்றே இந்த வாலிபன் எவ்வளவு பக்தி எவ்வளவு கத்தாவை ஒழுக்க ரீதியான காரியங்கள் கடைபிடித்தாலும் ஆனால் உண்மை அறியாதபடி கடந்து போயிட்டான் சுவாமி. ஐயோ அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு அறியாமையில மூடத்தனத்துல இருந்தது சுவாமி. அவனுடைய வாழ்க்கையில உண்மை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு இவ்வளவு பெரிய தடையாயிருந்த அந்த பாவத்தை ஒழிக்க முடியாதபடி போயிட்டான் சுவாமி. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில உண்மை அறிந்து கொள்வதற்கு தடையா இருக்கிறே, அது எப்பேற்பட்ட பாவமா இருக்கட்டும், அந்த தடையை தகர்த்து போட்டு உண்மையை கண்டுகொள்ள உதவிச்சங்க சுவாமி. அன்றே நீர் விடுவிக்க முடியும் சுவாமி. எவ்வளவு கூடிய பாவத்தில் நாங்கள் அடிமைத்தனத்தில் விழுந்து போய் கிடந்தாலும் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க உமால் முடியும் சுவாமி. அதுக்காக தான் அந்த உலகத்துக்கு வந்தீர் சுவாமி. பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்துவ உலகத்துக்கு வந்தான்னு சொல்லி வசனம் தெளிவா சொல்லுகிறது சுவாமி. அப்படியாக நீர் விடுவிக்கிறவராய், நீர் ரட்சிக்கிறவராய் இருக்க அப்படின்னாலே நாங்கள் உண்மை நோக்கி கெஞ்சி கேட்கிறோம் சுவாமி. சிவேர் என்று அன்றைய எங்களுடைய பாவங்கள் கொடிய பாவமா இருந்தாலும் அன்றைய நீர் எங்களை விடுவிக்க முடியும் சுவாமி. மனுஷால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும் சொல்லி படிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பாவத்தின் விடுதலாக்கி உம்முடைமையான வெளிச்சத்துக்குள்ளாய் சத்தியத்துக்குள்ளாய் விடுதலைக்குள்ளாய் அந்த பரலோக வாழ்வை சுதந்திரிக்க உதவி செய்யும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.